தேவனுடைய இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படி உங்களோடு கூட என்னையும் அமர செய்த தேவனுக்கு, உங்களோடு கூட என்னையும் பாக்கியவானாய் ஆக்கின நம்ம ஆண்டவராகிய ஆண்டவருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம். இங்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு வார்த்தையை கேட்டோம், பிசாசினுடைய ஒரு அழைப்பு. அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தான், இந்த பூமியில் சகல ராஜ்யங்களின் மகிமையும் காண்பித்து இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன், நீ என்னை முன்பாக விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும், இவற்றின் அதிகாரத்தையும் மகிமையும் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் அந்த அழைப்பை கேட்டு எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். என்னை பின்பற்றி வான்னு சொல்லலை, சாத்தான் பின்பற்றி வரமாட்டான் தெரியும். ஆனால் அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து மத்தேயு 11 அதிகாரத்தில் ஜெயம் கொண்ட இயேசு, பிசாசை ஜெயித்த இயேசு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு 11:25 வாசிப்போம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உமக்கு உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொன்னான், இந்த ராஜ்யம் அதனுடைய மகிமை எல்லாம் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்ப என்ன சொல்ற, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இயேசு அதை பெற்ற, சகலத்தையும் எப்படி பிதாவினிடத்தில் அவர் பெற்றார், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். பிசாசு இந்த உலகத்துக்கு மாத்திரம்தான் இப்பொழுது அதிபதியாய் கொஞ்ச காலம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கான், அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் அவர் யார், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். சகலமும் வானம் பூமி என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மத்தேயு கடைசி அதிகாரம் மீண்டுமாய் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்துக்கிற ஒரு கட்டளை, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு சொன்ன அந்த ஆண்டவர் மத்தேயு 11 போய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னார். இப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுது பரலோகத்துக்கு எழுந்தளித்தார். பிலிப்பிய 2 அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். பிலிப்பியர் 2 அதிகாரம் இங்கு பிதா அவருக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஸ்தானம், பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில், 9 வாசிக்கும், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் முடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் முடிக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். இப்ப பிதா தந்தருளினார், தந்தருளினார், ரொம்ப சந்தோஷமாய் கொடுக்கிறார் பிதா. எப்படிப்பட்ட அதிகாரம், வானோர் வானம், பூதலத்தோர் இந்த பூமியின் குடிகள், பூமிக்கு கீழானோர் பூமியின் மையத்தில் இருக்கிற நரகத்தில் இருக்கிற பிசாசுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகத்தில் இருக்கிற பிசாசுகளாகட்டும், அல்லது அவனோடு கூட கைகோர்த்து கொண்டு இந்த உலகத்தில் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களாகட்டும், எல்லாரும் அவர்களுடைய முழங்கால் யாவும் முடங்கும் முடிக்கும், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலானத்தை பிதா தந்தறினார். இயேசு இது பூமியிலே ஒரு ஞானவானாய் வாழ்ந்தார். இந்த உலகத்தின் அதிபதியினுடைய அதிகாரங்கள் மகிமைகள் இதெல்லாம் கண்டு அவர் மயங்கிடல. கொஞ்சம் உண்டு அந்தரங்கத்தில் வனாந்தரத்தில் யார் இருக்க போறா, இயேசுவை கண்காணிக்க யார் இருக்கா, மரியாள் இருக்காங்களா, அவருடைய கூட பிறந்த சகோதரர் இருக்காங்களா, நாசரேத்தில் உள்ள ஜபாலய தலைவர் இருக்காரா, எருசலேமில் உள்ள ஒரு 12 பேசின பிரதான ஆசிரியர்கள் யாராவது இயேசுவோடு கூட இருந்தாங்களா, யாரும் இல்லை, தனிமையில் வனாந்தரத்தில் இருந்த இயேசு. ஆனால் அவருக்கு ஒரு சோதனை, யாரும் என்ன பார்க்கல, கொஞ்ச நேரம் அப்படியே பிசாசுக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டு போயிட்டா எல்லா அதிகாரமும் எனக்கு கிடைக்குமே நினைச்சாரா? அவர் சோதிக்கப்பட்டும் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பிசாசுக்கு ஆராதனை செய்யலை. இவர் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடணும், உண்மையை நான் ஆராதிப்பேன் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று. மீண்டும் இந்த மத்தி 11 வருவோம். பாண்டவர் சொல்ற சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் என்ன கொடுக்குறேன் சார்? என்னிடத்தில் வா, எல்லாத்தையும் கொடுக்குறேன், அதிகாரத்தை கொடுக்குறேன், மகிமையை கொடுக்குறேன்னு சொன்னாரா? என்ன கொடுக்குறேன்னு சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் 28 வசனம், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய அதிகாரம், இந்த உலகத்தினுடைய மகிமை, ஐஸ்வர்யம், பணம், புகழ், நீ கொஞ்சம் கூட தான் நிறைய கொடுப்பேன், வியாதி எல்லாத்தையும் சுகமாக்குவேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், இளைப்பாறுதல் தருவேன். பிசாசுனால இந்த உலகத்தின் அதிபதியினால நிறைய கொடுக்க முடியுங்க, அவனுக்கு கொஞ்சம் முழங்கால் போட்டால் போதும், பொய்யான கையெழுத்து போட்டால் போதும், இன்கம் நம்முடைய இன்கம் டேக்ஸ் கட்டும் பொழுது ஐயோ இவ்வளோ கட்டணுமா, சொந்த வீட்டுக்காரன்தான், எல்லாரும் செய்கிறது போல நான் வாடகை வீட்டில் தாங்க குடியிருக்கிறேன்னு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பொய்யான ஒரு வாடகை ரசீதை தயார் பண்ணி பொண்டாட்டி புருஷன்கிட்ட வாங்கி, புருஷன் பொண்டாட்டிகிட்ட வாங்கி, ரெண்டு பேரும் கொண்டு ஆஃபீஸில் கொடுத்து இன்கம் டேக்ஸ்லேருந்து அதில் HRA வீட்டு வாடகைப்படியிலேருந்து அதுக்கு விலக்கு வாங்கி கொண்டு ஒரு 4,000-3,000 மிச்சப்படுத்திட்டா, ஒரு சோதனை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ரங்கத்தில் யார் பார்க்க போகிறா? இடத்துல எத்தனையோ கிறிஸ்தவங்க, எத்தனையோ கிறிஸ்தவ பேர் உள்ளவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க, நீங்கள் என்னங்க பெருசாக செய்ய போகிறீங்க? இல்லை, நான் பிசாசை ஆராதனை செய்ய மாட்டேன், என் ஆண்டவரை மாத்திரம் நான் நேசிப்பேன், அவரை சேவிப்பேன். இந்த உலகத்தினுடைய ஒரு பிசாசுக்கு முன்னாடி கொஞ்சம் பணிஞ்சு யாருக்கும் தெரியாமல் முழங்க முழங்கால் போட்டு கொஞ்சம் வருமான வரியை மிச்சப்படுத்தி, இல்லை ஆண்டவர் சொன்னார் என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், அதோடு சேர்த்து எல்லாமும் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது, கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி உண்மையாக வாழ்கிற ஆண்டவர் சொன்ன நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், ஒரு சுத்த மனசாட்சி. எத்தனையோ ஒரு மனசாட்சியில் இல்லாமல் பொய்யான பதிவிட்டு சம்பாதிச்சுக்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய அதிபதிக்கு முன்னாடி முழங்கால்படி போட்டு எவ்வளவோ இந்த உலகத்தினுடைய மகிமை, அதிகாரம், பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிறாங்க, ஆனால் அவருடைய மனசாட்சி குத்தப்படுது, அசட்டை செய்கிறாங்க, குத்தப்படுது, செத்து போயிடுது. ஆனால் தேவன் நமக்கு உணர்வுள்ள ஒரு மனசாட்சி, கழுவப்பட்ட ஒரு இலையை கொடுத்திருக்கிறார், அதை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ரொம்ப ஈஸி. சரி, பிசாசிட்ட போய் முழங்கால் போட்டால் உடனே அதிகாரத்தை கொடுத்துட்றான், உலகத்தில் உள்ளதை இதை கொடுத்துட்றான். இயேசுகிட்ட போய் நம்ம முழங்கால் படி போட்டு இயேசுவே நம்மளத்தில் வந்துட்டேன், இளைப்பாறுதல் கொடுங்கலாம், இயேசு அப்படியே இளைப்பாறுதல் கொடுத்துருவாரா? அடுத்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுகிட்ட வந்து உடனே அப்படியே இளைப்பாறுதல் கிடைச்சிடுமா? அப்படின்னா ரொம்ப ஈஸி, இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸி, எளிது தான். ஆண்டவர் ரொம்ப எளிமையான ஒரு வழிதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்தா உணவத்தை ஏற்றுக்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறார்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இந்த நுகம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டுது. எங்களுடைய சபையிலே சகோதர்கிட்ட கேட்டேன், நுகம்னா என்ன, குறிப்பாக வாலிபர்கள்ட்ட சிறுபிள்ளைகள்கிட்ட கேட்டேன், இந்த நுகம்னு இருக்க எதனால் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? அவனுக்கு ஏதோ ஸ்கூட்டரு, காரு, செல்ஃபோனு அந்த மாதிரி வகையறக்கெல்லாம் தெரியும். நுகம்னா என்ன? இது ஒரு 135 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் அப்போ உள்ள வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மொழிபெயர்க்கப்பட்ட அதே பழைய வருஷனை தான் நம்ம வச்சுருக்கிறோம். எத்தனையோ புதிய கிருத்துதல் வந்தாலும் கூட அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, பரவாயில்ல. அது இந்த அர்த்தம் புரியுதா? நுகம்னா என்ன? இங்கே உள்ள ஒருவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கிராமத்தில் உள்ளவர்கள், நுகம் நுகத்தடி. ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திப்போம். ஒரு விவசாயி இருக்கான், அவனுக்கு ரெண்டு மாடுகள் இருக்குது, ரெண்டு மாட்டை வச்சு அவன் உழவடிக்கிறான், வண்டியில் பூட்டி அதை ஓட்டுறான், அவனுக்கு சொந்தமான செக்கு அதில் போய் அதை செக்காட்டிட்டு வரான், அந்த ரெண்டு மாடுகளை வைத்துக்கொண்டு அவன் பிழைத்து கொண்டிருக்கான். ஒரு மாடு அது திடீர்னு வியாதிப்பட்டு செத்து போயிடுச்சு, அப்போ ஒரே ஒரு மாடு தான் இருக்குது. ஆனால் அது நல்ல பழகின மாடு, எல்லா வேலையும் தெரியும் அதுக்கு, எந்த சூழ்நிலையிலையும் அது அது வேலையை செஞ்சிடும். ஆனால் இப்போ ஒரு மாடு இல்லை. அந்த விவசாயி என்ன செய்வான்? சந்தைக்கு போவான். அங்கே இன்னொரு இடத்துல ஒரு கண்ணுக்குட்டியை வளர்க்குறாங்க, அது பசுமாடாக இருந்தால் பால் கறக்கலாம், அது ஒரு எருதாக போயிடுச்சு, இதை என்ன செய்யலாம்? சரி விற்கணும், கொஞ்சம் வளர்ப்போம், வளர்த்துட்டாங்க, சரி துள்ளி தெரிஞ்ச ஒரு கண்ணுக்குட்டி, அது இஷ்டத்துக்கிட்டே மேய விட்டுருவாங்க, அதுக்கு எதுவுமே கிடையாது, காலத்துக்கு அவுத்து விட்டாங்கன்னா போய் எல்லாத்தையும் மேய்ஞ்சி விட்டு அது பாட்டு வரும், வேலை வேலைக்கு தண்ணி குடிக்கும், வேலை வேலைக்கு சாணி போடும், எல்லாம் செய்யும், அதான் தெரியும், அதுக்கு வேலை தெரியாது. ஆனால் இப்போ அதை பழகாத ஒரு மாட்டை கொண்டு வந்து விவசாயி விற்க வரோம். இந்த விவசாயி போகிறான், பார்க்குறான் தன்னுடைய மாட்டுக்கு ஒத்த மாடு, சரி வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வரும்பொழுது இப்போ நுகத்தடி, அந்த நுகத்தில் ஒரு பக்கம் பழகின மாடு இருக்குது, இன்னொரு பக்கம் காலியாக இருக்குது. அந்த மாட்டை அழைச்சிட்டு வரான், அந்த மாடு பார்க்குது இந்த மாட்டை. இந்த மாடு சாந்தமுள்ள மாடாக இருந்ததுன்னா அந்த மாடுக்கு என்ன செய்யும் இருக்கும், ஆனால் அப்படி இந்த மாட்டில் இல்லாமல் வச்சுக்கிட்டு வர மாட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டு முட்டை வரேன், முரு உருன்னு வரியா என் கூட வரேன் வா சண்டை போடும் அப்படின்னா அது பயந்து ஓடும். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிற பாருங்கள், நான் கோபக்காரனாய் கீழ்படியாதவங்களுக்கு உடனே அடிக்கிறவனாய், இப்போ கேட்டது போல் ஒரு முறை மீற செஞ்சாலும் பெல்ட் எடுக்கிறவனாய் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னாரா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வா, நான் உனக்கு கற்றுத்தரேன். சரி கற்றுக்கும் போது மாடு என்ன செய்யணும், தன்னை தாழ்த்தி தூக்கிக்குது. இப்போ பிணைக்கப்படுது, நுகம்ங்கிறது பிணைக்கப்படுதல், உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இன்னொரு பக்கம் நம்மை வா நான் உனக்கு கற்றுத்தரேன், நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் இந்த பூமியில், உன்னை போல ஒரு மனுஷனாய் சோதிக்கப்படக்கூடிய எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கேன், எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்தால் பிதாவுக்கு பிரியமாக இருக்க முடியும் எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் சாந்தமாக இருக்கேன், நான் கோபம் இல்லை, நீ ஒரு முறை தவறு செஞ்சுட்ட லாயக்கில் போ கைண்டு போ, இல்லை நான் உனக்கு சொல்லித்தரேன், சாந்தமாக இருக்கிறேன், தாழ்மையாக இருக்கேன், வா வா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வாக் வித் மீ, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அருமையான வார்த்தை, வாக் வித் மீ, என் கூட சேர்ந்து நடந்து வா, நுகத்தை ஏற்றுக்க, சேர்ந்து நடந்து வா, ஒர்க் வித் மீ, என் கூட சேர்ந்து வேலை செய். நான் பழகினவன், வண்டியை மேட்டில் ஏற்றணும்னு சொன்னால் பழகின மாடு என்ன செய்யுது, இதுக்கு ஒன்றுமே தெரியாது, பழகின மாடு இழுக்குது, வீட்டு முழுசும் அதை இழுத்துக்குது, நீ லேசாக தோல் கொடு, கொஞ்சம் கொஞ்சம் கொடு, ஒர்க் வித் மீ, வாட்ச் ஹவ் ஐ டூ இட், நான் எப்படி செய்கிறேன்னு கொஞ்சம் கவனித்து பார், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொண்டேன் பேசினேன் கொஞ்சம் கவனித்து பார், என்கிட்ட கேளு, கற்றுக்கொள், எப்படி ஆண்டவரை செஞ்சீங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆண்டவரை, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க, சொல்லி வைக்கிறேன், கீப் கம்பெனி வித் மீ, என் கூட ஒரு கம்பெனி கொடுப்பா எனக்கு, நான் தனியாக இருந்தேன் இந்த உலகத்தில், ஆனால் இப்போ நான் தனியாக இல்லை, நான் சகோதரர் அநேகர் தேவனமோடு இதுக்கு நம்ம எல்லோரையும் தான் அழைக்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கற்றுக்கொள்கிறேன், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறு கிடைக்கும், நீதி சமாதானம் சந்தோஷம் நிறைந்த அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வாசமாயிருக்கும். ஆண்டவர் சொல்ற, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ வெயிட் வைக்கணும்னு தெரியுங்க, நேற்று என்னுடைய பிள்ளைகிட்ட அவனுக்கு சொங்க முடியாத ஒரு சுமையை சொல்லிட்டேன், அவன் தான் ரொம்ப தூரம் காரை ஓட்டிட்டேன் எங்களுக்கு அழைச்சிட்டு வந்தான், இங்கேயும் வந்து சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைய அவனுடைய நண்பர்கள் இருவருடைய இதுதான், டிக்கெட் கேன்சல் பண்ணப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வேன்னு சொன்னோன்னே அவனுக்கு கொஞ்சம் பதறி, ஏன்ப்பா வேறு யாருமே இல்லைப்பா என்கிட்ட தான் சினிமா இங்கே செய்யக்கூடாதாப்பா அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஏன் உன் பிள்ளைக்கு மேலே பெரிய நுகத்தை சுமத்தி வைக்கிற, என் நுகம் லகுவாக இருக்குது, உனக்கு நான் எவ்வளோ லகுவாக்கிட்டேன், நீ உனக்கு சுமக்க முடியாத ஒரு சுமையை உன் பிள்ளைக்கு மேலே வச்சு அவனை கோபப்படுத்துறியேன். சாந்தமான ஆண்டவரை சொல்வார், மன்னிப்பு கேள், மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சாந்தத்தை கற்றுக் கொடுப்பார், மனத்தாழ்மையை கற்றுக் கொடுப்பார், பிள்ளைகள்கிட்ட மன்னிச்சுக்கப்பா உன் மேலே ரொம்ப சம்மதம் சம்மந்திக்கிட்ட மன்னிச்சுக்கலாம், நான் செஞ்சுருக்கலாம். ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். நுகம் இன்னொன்னு சிலுவை, அனுதினமும் ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும், நேற்று கற்றுக்கிட்டது இன்னைக்கு இல்லை, நேற்று கற்றுக்கிட்டது இன்னைக்கு இருக்காது, அனுதினமும் கற்றுக்கொள்ளணும், அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, நுகத்தை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலுவை கூட தாங்க இருக்கும் சுமந்து கொண்டு, ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு சுமந்தவர் இருக்கிறார், எனக்கு முன் ஓடினவர் இருக்கிறார், அவர் பாதையில் அப்படியே நடந்தால் போதும், வளைய வேண்டிய இடத்துல வளைஞ்சால் போதும், அது செக்காக இருந்து சுத்தினாலும் சரி தான், ஏறு அடித்து உழுவராக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நடந்து போகிறவர் ஒருவர் இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், சாந்தம் உள்ளவர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், அவருக்குள் இருந்த அதே ஆவியானவர் என்று நமக்கும் அருளப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஜெயம் கொடுத்த அதே ஆவியானவர் நமக்கும் ஜெயம் கொடுப்பார். விசுவாசம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் நுகத்தை ஏற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமானதோர் வாழ்வு, பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமானதோர் வாழ்வு, வெற்றியின் ஜீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார் இணங்கி செல்ல, வெற்றியின் ஜீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார் இணங்கி